சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானிகள் அருள் செய்துள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருள் செய்துள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. 4ஆம் சூத்திரத்து 3ஆம் அதிகரணத்தின் இறுதி பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. 4ஆம் சூத்திரத்தினுடைய இறுதி அதிகரணமாக இந்த 3ஆம் அதிகரணம் உள்ளது. அதன் இறுதி பகுதியிலே நம்முடைய சிந்தனை உள்ளது. பல்வேறு வகையான ஐந்தவத்தைகளை குறித்து நாம் சித்தியார் செய்திகள் மூலமும் சுவாமிகளுடைய உரை மூலமும் அறிந்து வந்துள்ளோம். ஐந்தவத்தைகளாவன சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இவற்றை நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்று குறிப்பிடுவார்கள். அஞ்சவத்தைகளிலே நனவிலிருந்து உயிர்ப்படங்கள் நோக்கி செல்லக்கூடிய அஞ்சவத்தை, மீண்டும் உயிர்ப்படங்களிலிருந்து மேலேறி நனவு நிலைக்கு வருகின்ற அஞ்சவத்தை, இவை கீழானவத்தை என்று பார்த்தோம். அப்படி புருவ நடுவிலே ஆன்மா வந்து நனவு நிலையிலே இருக்கின்ற சமயத்திலே அந்த நனவு நிலையிலும் ஐந்தவத்தைகள், நனவில் நனவு, நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம், நனவில் உயிர்ப்படங்கள் என்ற முறையிலே அந்த சாக்கிரவத்தையிலே ஐந்தவத்தைகளை ஆன்மா எய்தும் என்று பார்த்தோம். இனி அடுத்த பாடலிலே அப்படி சாக்கிர நிலையிலே ஆன்மா ஐந்தவத்தைகளை எய்தும் பொழுது இந்த அவத்தையே மத்தியாலவத்தை என்று சொல்வார்கள். சாக்கிரத்திலேயே ஐந்தவத்தைகளும் நனவின் நிலையிலேயே ஐந்தவத்தைகளும் எய்தக்கூடிய இந்த இத்தகைய ஐந்தவத்தைக்கு மத்தியானவத்தை என்று பெயர். இந்த நிலையிலே சுத்த தத்துவங்கள் எத்தனை எத்தனை தத்துவங்கள் தொழிற்படும், அதாவது நனவில் நனவு அல்லது சாக்கிரத்தில் சாக்கிரம் என்ற அவத்தையிலே சுத்த தத்துவங்கள் எத்தனை தொழிற்படும், சாக்கிரத்தில் சொப்பனம் என்ற அவத்தையிலே எத்தனை சுத்த தத்துவங்கள் தொழிற்படும், அந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய அவத்தைகளிலே சுத்த தத்துவங்களின் தொழிற்பாடு எப்படி இருக்கும், எத்தனை எத்தனை சுத்த தத்துவங்கள் தொழிற்படும் என்று சொல்லக்கூடிய பாடல் இது. அந்த பாடலை தான் நாம் கடைசியாக சிந்தித்துள்ளோம். ஐந்து சாக்கிரத்தின் நான்கு கனவினில் சுழுனை மூன்று, வந்திடும் துரியந்தண்ணில் இரண்டு, ஒன்று துரியாதீதம் தந்திடும் சாக்கிராதி அவத்தைகள் தானந்தோறும் உந்திடும் கரணம் தண்ணீர் செயல்தோறும் உணர்ந்து கொள்ளே சொன்னார். அதாவது இது எந்த அவத்தைக்கு கூறிய பாடல் என்பதை வெளிப்படையாக ஆசிரியர் குறிப்பிடவில்லை, ஆனால் குறிப்பாக தெரிவித்து வருகின்றார். சென்ற பாடலிலே வந்த தொடர் இந்த பாடலில் அப்படியே இடம்பெற்றுள்ளது. இதற்கு முந்தைய பாடலிலே இரண்டாம் அடியிலே கரணம் தண்ணில் செயல்தோறும் கண்டுகொள்ளி என்று ஆசிரியர் குறிப்பிட்டார். அந்த தொடரை இங்கேயும் கரணம் தண்ணில் செயல்தோறும் உணர்ந்து கொள்ளே என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே மேலே ஓதிய மத்தியாலவத்தை பற்றிய செய்தியைத்தான், அதிலே மேலும் தெரிவிக்க வேண்டிய ஒரு செய்தியைத்தான் இந்த பாடல் தெரிவிக்கின்றது என்று உரையாசிரியர் சிவஞான சுவாமிகள் அற்புதமாக நமக்கு தெரிவித்து வருகின்றார்கள். அல்லது இது வேற ஏதோ ஒரு அவத்தைக்கு விளக்கம் கூறும் பாடல் போலும் என்ற ஒரு மறைவு நமக்கு ஏற்படும். அவ்வாறு நாம் மறையாமல் இருப்பதற்காகத்தான் ஆசிரியர் சென்ற பாடலில் கையாண்ட அதே தொடரை இங்கும் குறித்துள்ளார்கள். கரணம் தண்ணில் செயல்தோறும் உணர்ந்து கொள்ளே என்று குறிப்பிட்டுள்ளார்கள் என்று ஆசிரியர் தெரிவித்து வருகின்றார். ஆகவே சாக்கிராதி அவத்தைகள் என்று தொடங்கிக் கொள்ள வேண்டும். பதவுரையிலே அதனை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த பதவுரையினையும் பொழிப்புரையினும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக சாக்கிரத்தில் சாக்கிரம் என்ற அவத்தையிலே சுத்த தத்துவங்கள் ஐந்தும் தொழிற்படும். சாக்கிரத்தில் சொப்பனம் என்ற அவத்தையிலே இறுதியாக உள்ள சுத்தவித்தை என்ற தத்துவம் நீங்கி போய் ஏனைய நான்கு கருவிகளும், அதாவது சிவம், சக்தி, சதாசிவம், மகேஸ்வரம் என்ற அந்த நான்கு கருவிகளும், மகேஸ்வரம் ஈராகிய நான்கு கருவிகளும் சாக்கிரத்தில் சொப்பனம் என்ற அவத்தையிலே தொழிற்படும். சாக்கிரத்தில் சுளுத்தி என்ற அவத்தையிலே பார்த்தோம் என்றால் சிவம், சக்தி, சாதாக்கியம் என்ற மூன்று தத்துவங்கள். சாக்கிரத்தில் துரியம் என்ற அவத்தையில் பார்த்தோம் என்றால் சிவம், சக்தி என்ற இரண்டு சுத்த தத்துவங்கள் தொழிற்படும். சாக்கிரத்தில் துரியாதீதத்திலே சிவதத்துவம் ஒன்று மட்டும் தொழிற்படும். அதைத்தான் ஐந்து, நான்கு, மூன்று, இரண்டு, ஒன்று என்று தொகை கூறியுள்ளார்கள். மத்தியாலவத்தையிலே சாக்கிரத்தில் சாக்கிரம், சாக்கிரத்தில் சொப்பனம் என்ற முறைப்படி நிகழக்கூடிய அந்த மத்தியாலவத்தையிலே ஒவ்வொரு அவத்தையிலும் சுத்த கருவிகள் எத்தனை எத்தனை தொழிற்படும், என்பதை இந்த பாடல் தெரிவித்து வருகின்றது. சாக்கிரத்தில் சாக்கிரம், இந்த சாக்கிரம் சொப்பனம் அவத்தை போக போக கீழானவத்திலே பார்த்தோம். சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி அப்படின்னு போக போக தத்துவங்களின் கருவிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். அது மாதிரி இங்க சுத்த கருவிகளின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வருகின்றது. சாக்கிரத்தில் சாக்கிரம், நனவில் நனவு அப்படின்னு இருக்கும்போது ஐந்து சுத்த கருவிகளும் தொழிற்படுகின்றன. சகலான்மாக்களாகிய நம்மோடு தொடர்பு கொண்டுள்ள சுத்த தத்துவங்கள் ஐந்து தான். அந்த ஐந்தும் தொழிற்படுவது சாக்கிரத்தில் சாக்கிரம், நனவில் நனவு என்ற அவத்தை. அப்புறம் நனவில் கனவுன்னு வந்துட்டா அப்போ அங்க ஐந்தாவது சுத்த கருவி நீங்கி விடுகின்றது. ஏனைய நான்கு கருவிகள் தான். அந்த மாதிரி சாக்கிரத்தில் சுளுத்தி, நனவில் உறக்கம் என்று வந்துவிட்டால் அந்த நான்காவது கருவியாகிய மகேஸ்வரம் என்ற ஈஸ்வரம், ஈஸ்வர தத்துவமும் நீங்கி விடுகின்றது. அதே போல சாக்கிரத்திலே துரியம் என்று வந்துவிட்டால் சதாசிவ தத்துவம், சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுளுத்தி, சாக்கிரத்தில் சாக்கிரத்திலே ஐந்து கருவிகள், சாக்கிரத்தில் சொப்பனத்திலே மகேஸ்வரம் ஈராகிய நான்கு கருவிகள், சாக்கிரத்தில் சுளுத்தியிலே சதாசிவம் ஈராகிய மூன்று கருவிகள், சாக்கிரத்தில் துரியத்திலே சிவம் சக்தி என்ற இரண்டு கருவிகள், சாக்கிரத்தில் துரியாதீதத்தில் சிவம் என்ற ஒரு கருவி என்று பார்த்தோம். இவற்றை நினைவில் கொள்ள வேண்டும். இதை நாம் வந்து உய்த்து உணர்வது அரிது. சுத்த தத்துவங்கள் எத்தனை நம்மோடு தொடர்பு கொண்டுள்ளன என்பது உய்த்து உணர்வது அரிது. இருந்தாலும் ஆசிரியர் பெருமா நமக்கு உபதேசம் அருள்கின்றார்கள். கருவியால் விடயங்களை அறியும் செய்கை தோறும், அதான் செயல் தோறும் என்பதற்கு போன பாடமே அதான் பொருள் சொன்னார்கள். விடயங்களை அறியும் கருவியால் விடயங்களை அறியும் அந்த செய்கை தோறும். இந்த செய்கைனா என்ன செய்கை? ஒவ்வொரு பொறியை கொண்டு ஒவ்வொரு விடயங்களை அறிந்து வருகின்றதா, அறிந்து வருகின்றதாகிய அந்த செய்கை தான், அதுதான் இந்த செய்கைன்னு சொன்னார்கள். அப்படி விடயங்களை அறிகின்ற அந்த செய்கை தோறும் அந்த சுத்த தத்துவங்கள் கனாதி தத்துவங்களை செலுத்தி நிற்றலை நான் நுண்ணுணர்வால் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஞான குரு உணர்த்தை தான் அது அனுபவத்தில் உணர முடியும். ஆகவே இங்க தானம் தோறும் என்று சொன்னால் இந்த அஞ்சு அவத்தைகளுக்குரிய தானங்கள், இந்த புருவனடு, கண்டம், இதயம், நாபி, மூலாதாரம், அந்த தானங்களை சொல்லல. ஏன்னா இது மத்தியானவத்தை புருவ நடுவில் தான் ஆன்மா நிற்கிறது, கீழே இறங்கல, நனவு நிலையில தான் இருக்கு. நனவுல இருந்து கொண்டே நனவில் நனவு, நனவில் கனவுன்னு வருது. அதனால அது கீழே உள்ள தானங்கள் கண்டம், இதயம், அதெல்லாம் இங்க சொல்ல வேண்டியதில்லை. புருவ நடுங்கிற ஒரு தானம் தான். அப்படி இருக்கும்போது தானம் தோறும் அப்படின்னு பல தானங்கள் சொல்கின்றார்களே என்றால் கலாதிகள் தொழிற்படும் இடந்தோறும் என்று அதற்கு பொருள் பண்ண வேண்டும். கலாதிகள் தொழிற்படுகின்ற இடந்தோறும், தானம்னா இடம், இங்க கீழே உள்ள இடங்களுக்கு கண்டம் இதை எதுவும் இறங்க வேண்டியதில்லை. ஏன்னா நனவு நிலையில் இருந்து கொண்டே ஐந்து வத்தியில் அடைகிறது. எனவே புருவ நடுவில் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல தானங்கள்னா இடம் தான் பொருள். அப்ப இடந்தோறும்னா என்ன? இடந்தோறும் கலாதி தத்துவங்கள் தொழிற்படும் இடந்தோறும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கலாதி தத்துவங்கள் அஞ்சு அவத்தைகளிலும் ஆன்மாவை விட்டு நீங்குவதில்லை. ஏனைய பொறிகள், அந்தக்கரணங்கள், வாயுக்கள் இவைதான் வந்து சேரும் பிரியும். கலாதிகள் வந்து அப்படியே இருக்கும் ஆன்மாட்ட. அதனாலதான் ஆன்மாவை புருடன் என்று வழங்குகின்றோம். புருடன் தான் அஞ்சு அவத்தைகளை அடைகின்றான் என்று சொல்கின்றோம். அப்ப கலாதிகளோடு ஆன்மா சேர்ந்திருந்தால்தான் ஆன்மா புருடன் என்று அழைக்கப்பட முடியும். ஆகையினாலே கலாதிகள் எப்பொழுதும் ஆன்மாவோடு உடனாக உள்ளன. அந்த கலாதிகளை சுத்த தத்துவங்கள் இயக்குகின்றன. ஆகவே சுத்த தத்துவங்களால் இயக்கப்பட்டுதான் கலாதிகள் தொழிற்படுகின்றன. ஆகவே கலாதிகள் தொழிற்படுகின்ற அந்த சந்தர்ப்பங்களிலே இந்த உண்மையை நாம் நுண்ணுணர்வால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். உந்துதல் என்றால் செலுத்துதல் என்று பொருள்படும். இனி இதற்கு பிரமாணம் சிற்றம்பல நாடிகள் கலித்துறை என்ற அரிய நூலிலிருந்து நம்முடைய சுவாமிகள் காட்டுகின்றார்கள். இன்று ஐந்து, நான்கு, மூன்று, இரண்டு, ஒன்று என்றது செலுத்தும் கருவிகளை. சுத்த தத்துவங்கள் தான் அங்க செலுத்தும் கருவிகள். சுத்த தத்துவங்களாகிய செலுத்தும் கருவிகளைத்தான் இந்த ஐந்து, நான்கு, மூன்று, இரண்டு, ஒன்று என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். உந்திடும் அப்படின்னு சொன்னதுனால உந்திடும்னா செலுத்திடும் என்று பொருள் வருகின்றது. எனவே இங்கு செலுத்தும் கருவிகளுடைய எண்ணிக்கையை தான் கூறுகின்றார் என்பது தெரிய வரலாம். மேலும் இந்த பொருள் பொருத்தமுடையது என்பதற்கு சிற்றம்பல நாடிகள் கழித்துள்ள மேற்கோள், சுத்த கருவிகள் ஐந்தும் கொண்டே சொல்லவத்தை ஐந்தும் சித்திக்கும், போதத்தில் ஒன்றொன்று சென்றிடும் என்பதனானும் அறிக. சிற்றம்பல நாடிகள் கரித்துறையிலேயே இந்த சுத்த கருவிகள்ல தான், இந்த சுத்த கருவிகள் ஐந்தும் தான் ஐந்து அவத்தைகளிலே ஆன்மாவை செலுத்துகின்றது என்று சிற்றம்பல நாடிகள் கலித்துறையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையினாலே நனவில் நனவு, நனவில் கனவு என்ற முறையிலே மத்தியாளவத்தையை ஆன்மா அடைந்து வரும் பொழுது ஆன்மா கலாதிகளோடு சேர்ந்து குருடன் என்று நிற்க அந்த கலாதிகளை சுத்த கருவிகளே செலுத்துகின்றன என்பது இந்த பாடலில் உண்டிடும் என்று வந்ததனால் செலுத்தும் கருவிகள் என்பது பெறப்படும். அந்த செலுத்தும் கருவிகள் சுத்த தத்துவங்கள் தான் என்பது சிற்றம்பல நாடிகள் கலித்துறை மேற்கோளின் மூலமாக பெறப்படும். இனி வேறு மாதிரியும் இருக்கு பொருள் சொல்லலாம் இந்த பாடலுக்கு, அந்த பொருளையும் சுவாமிகள் உடன்படுகின்றார்கள். என்னவென்றால், இதற்கு முந்தைய பாடலிலே அறிதரும் முதலவத்தை அடைதரும் இடத்தே ஐந்தும் செறிதரும் அந்த பாடலை பார்க்கணும், அப்பதான் தொடங்குச்சு அந்த பாடல். அறியக்கூடிய முதலவத்தை நடக்கக்கூடிய இடம் எது? புருவ நடு. நனவத்தை தான் முதலவத்தை, அது நடக்கக்கூடிய இடம் புருவ நடு. அந்த புருவ நடுவில் வைத்தும் ஐந்து அவத்தைகள் நடக்கும். நனவில் நனவு, நனவில் கனவு என்ற முறையிலே ஐந்து அவத்தைகள் நடக்கும். போன பாடல்ல மத்தியாலவத்தை குறிப்பிட்டார் இல்லையா? அப்போ நனவு நிலையில எப்படி ஐந்து அவத்தைகள் நடக்குமோ அத மாதிரி கனவு நிலையில் நான்கு அவத்தைகள் நடக்கும், உறக்க நிலையில் மூன்று அவத்தைகள் நடக்கும், பேருறக்க நிலையில் இரண்டு அவத்தைகள் நடக்கும், உயிர்ப்படங்க நிலையில் ஒரு அவத்தை நடக்கும் என்று இப்படி பொருள் சொல்லலாம். ஐந்து, நான்கு, மூன்று, இரண்டு, ஒன்று என்று மட்டும் குறிப்பிட்டதனாலே நாம இப்படியும் பொருள் சொல்லலாம் என்று அருமையாக இன்னொரு குரலும் காட்டி வருகிறார்கள் நம்முடைய சிவஞான சுவாமி. மிக மிக வளமான செய்திகள் நமக்கு கிடைத்து வருகின்றன. நனவு நிலையில் வைத்து ஐந்து அவத்தைகள், நனவில் இருந்து கொண்டே நனவு, நனவில் இருந்து கொண்டே கனவு, அதாவது நனவு நிலையில வைத்து கனவு, உறக்கம், இந்த மாதிரி கீழான அவத்தைகளுக்கு இறங்காமல் நனவு நிலையில் அப்படி உறுதியா நின்றோம் என்றால் அதுதான் நனவில் நனவு. நனவில் கனவுங்கும் போது கொஞ்சம் இறங்குதல், கொஞ்சம் கொஞ்சம் அறிவு சோர்வு ஏற்படுதல். ஆமா, சுத்த கருவிகள்ல ஒன்று நீங்கிவிட்டது, அப்ப செலுத்தும் கருவிகள்ல ஒன்னும் குறையுது. அப்ப அதுக்கு தகுந்தபடிதான் அறிவு விளக்கம் கொஞ்சம் குறையும். அது மாதிரி நனவில் உறக்கம், இந்த மாதிரி இப்படி நனவு நிலையில வைத்து ஐந்து அவத்தைகள் நடக்கின்றன. நனவில் நனவு, நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம், நனவில் உயிர்ப்படங்கள். அதை போலவே ஆன்மா வந்து கனவு நிலைக்கு வந்த பிறகு, கண்டதானத்துக்கு வந்த பிறகு, கண்டமாகி அந்த இடத்திற்கு வந்த பிறகு கனவத்தை நடக்கும் போது, அப்போ கனவில் கனவு, கனவில் உறக்கம், கனவில் பேருறக்கம், கனவில் உயிர்ப்படங்கள் என்று நான்கு அவத்தைகள் வந்து நடக்கலாம். நம்ம நான்கு அவத்தைகள் தான் நடக்க முடியும். ஏன்னா கனவு அவத்தைன்னு வந்த பிறகு கனவில் நனவுன்னு நடக்க முடியாது. ஏன்னா கனவுக்கு மேலான அவத்தை நனவு. ஆகவே கனவத்தைன்னு வந்துருச்சுன்னா அந்த கனவத்தையில அது முழுக்க கனவாவே இருக்கலாம், அல்லது கனவில் உறக்கம், கனவில் பேருறக்கம்னு கனவு கண்டு கொண்டு இருக்கின்றோம், அதுல நாம காண்கின்றோம். அந்த கனவுல வந்து ஏதாவது பொருள்களை மறந்து விடுகின்றோம், அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? கனவு காணும்போது அது நனவு மாதிரியே தான் இப்ப அறிந்து வருகின்றோம். முடிந்து எழுந்த பிறகுதான் அது கனவு நமக்கு தெரிகிறது. ஆகையினாலே அந்த கனவு கண்டு வரும் வரை அதை உண்மைன்னு தான் நினைக்கிறோம். அப்ப அதுல நாம எதையாவது மறப்பது மாதிரி அந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்படும் பொழுது அதை கனவில் நடக்கக்கூடிய மற்ற அவத்தைகள்னு சொல்லலாம். ரொம்ப நுணுக்கமான விளக்கம் சுவாமிகள் தருகின்றார்கள். கனவு, அப்போ கனவில் நனவுன்னு வர முடியாது. ஏன்னா கண்டத்திலே தான் அந்த ஆன்மா குருடனாக நிற்கின்றது. அப்போ அது கண்டத்தில் இருந்து கொண்டே அது வந்து நனவு நிலைக்கு போக முடியாது. அந்த கனவில் கனவு, அப்புறம் அதுக்கு கீழே உள்ள அவத்தைகள், கனவில் உறக்கம், கனவில் பேருறக்கம், கனவில் உயிர்ப்படங்கள் என்று நான்கு அவத்தைகளை அது எழுதலாம். ஆகவே நனவு நிலையிலே நனவு முதல் உயிர்ப்படங்கள் வரை ஐந்து அவத்தைகள் நடந்தது போல், கனவு நிலையில் கனவு தொடங்கி உயிர்ப்படங்கள் வரை நான்கு அவத்தைகள் நிகழலாம். அது மாதிரியே இதயதானத்துக்கு உறக்கவத்தைக்கு வந்தார், அங்கு உறக்கத்தில் உறக்கம், உறக்கத்தில் பேருறக்கம், உறக்கத்தில் உயிர்ப்படங்கள் என்று மூன்றாவத்தைகள் நிகழலாம். பேருறக்கத்துக்கு வந்தால் பேருறக்கத்தில் பேருறக்கம், பேருறக்கத்தில் உயிர்ப்படங்கள். அப்புறம் அஞ்சாவது அவத்தை ஆகிய உயிர்ப்படங்களுக்கு போனா, மூலாதாரத்துக்கு போனா, அங்க உயிர்ப்படங்கள்ல உறவத்தை தான் இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா அவத்தைகளும் உயிர்ப்படங்களை விட மேலான அவத்தைகள், ஆகவே மற்ற அவத்தைகள் அங்கு சார முடியாது. ஆக இப்படி நனவு நிலையில் ஆன்மா இருக்கும் பொழுது நனவு முதல் உயிர்ப்படங்கள் வரை ஐந்து அவத்தைகளை அடையும், கனவு நிலையில் ஆன்மா இருக்கும் பொழுது கனவு முதல் உயிர்ப்படங்கள் வரை நான்கு அவத்தைகளையும், உறக்க நிலையிலே ஆன்மா இருக்கும் பொழுது உறக்கம் முதல் உயிர்ப்படங்கள் வரை மூன்று அவத்தைகளையும், பேருறக்க அவத்தையிலே ஆன்மா இருக்கும் பொழுது பேருறக்கம் உயிர்ப்படங்கள் ஆகிய இரண்டு அவத்தைகளையும், உயிர்ப்படங்கள் அவத்தையினை ஆன்மா எய்தும் பொழுது உயிர்ப்படங்கள் என்ற அந்த ஓரவத்தையினையும் அது அனுபவிக்கும் என்று இப்படியும் பொருள் கொள்ளலாம். அதான் சுவாமிகள் விசேட உரையிலே தருகின்றார்கள். இந்த மாதிரி சுத்த கருவிகளின் தொகையாக கொள்ளாமல் இப்படியும் பொருள் சொல்லலாம் என்று சொன்னார். இனி இவ்வாறன்றி, இவ்வாறன்றின்னா முதல்ல சொன்ன உரை சுத்த கருவிகளின் எண்ணிக்கை, அப்படி கொள்ளாமல் வேற எப்படி கொள்ளலாம்? அரிதரும் முதலவத்தை அடைதரும் இடத்தே ஐந்தும் செறிதரும் போன பாட்டோட தொடக்கம். என மேற்கூறி போந்ததனையே ஈண்டு ஐந்து சாக்கிரத்தில் நின்று அனுபவித்து, என்ன போன பாடல் என்ன சொன்னார்? அந்த முதலவத்தை நடக்கக்கூடிய குருவ நடுவே ஐந்து அவத்தைகளும் நடக்கின்றார். அதையே தான் இந்த பாடல திரும்ப சொல்றார், ஐந்து சாக்கிரத்தின் சொல்றார். சாக்கிரத்தின் சாக்கிரவத்தை நடக்கும் போது சாக்கிரம் முதல் ஐந்து அவத்தைகளும் நடக்கும் அப்படின்னு திரும்ப சொல்றார். ஏன் திரும்ப சொல்றார்? மற்ற அவத்தைகளையும் அது மாதிரி நாலு மூணு நடக்கும் உணர்த்துவதற்காக வேண்டி ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லி தொடங்கிக் கொள்கின்றார். ஐயா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க? நனவத்தை வைத்து ஐந்து அவத்தைகளும் நடக்கும் அப்படின்னு போன பாடல சொல்லியிருக்காங்க 35ஆம் பாடல்ல. இந்த 36ஆம் பாடல் என்ன சொல்றாங்க? அதை திரும்ப சொல்றாங்க. நனவத்தை வைத்து நனவு முதல் உயிர் படங்கள் வரை ஐந்து அவத்தை நடக்கும் இல்லையா, அதை திரும்ப சொல்லி. அதுபோல கனவத்தையில் கனவு முதல் உயிர் படங்கள் வரை நான்கு, உறக்கவத்தையில் உறக்கம் முதல் உயிர் படங்கள் வரை மூன்று என்று இந்த முறைமையிலே சொல்லிக் கொண்டு போகின்றார் என்றும் பொருள் கொள்ளலாம் என்று சொல்கின்றார். எனவே மேற்கூறி போன்றதனையே இன்று ஐந்து சாக்கிரத்தின் என்று அனுமதித்து, அனுமதித்தல்னா கூறியதனை மேலும் ஒரு பயன் கருதி திரும்ப கூறுதல். பயனின்றி திரும்ப கூறுனா அது கூறியது கூறுங்கிற குற்றம். ஒரு பயன் கருதி திரும்ப கூறுகின்றார். ஆமா, அனுமதித்து ஏனை சொப்பன முதலியவற்றின் முறையை அவை நான்கு மூன்று இரண்டு ஒன்று பொருந்தும் என்றவாறாக கொண்டு உரைத்தலும் ஒன்று. எப்படி சாக்கிரவத்தையில அஞ்சவத்தையும் நடக்கோ அது மாதிரி சொப்பனத்தில நான்கும், சுளுத்தியில மூன்றும், துரியத்தில இரண்டும், துரியாதயத்தில் ஒன்றுமாக இப்படி நடக்கும் என்று உரைத்தலும் ஒன்று. இவ்வாறும் உரைக்கலாம். சரி, இப்படி பொருள் சொன்னால், இந்த இரண்டாவது பொருளை சொன்னால் எப்படி மற்ற ஏற்பாடுகளெல்லாம் பண்ணி கொண்டு இந்த பாட்டில் கொண்டு கூட்டிக் கொள்வதெல்லாம், அப்புறம் தானம் அப்படிங்கிறதுக்கு உந்துதல் என்பதற்கும் எப்படி பொருள் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பொருளுக்கு சாக்கிராதி அவத்தைகள் ஐந்து என கூட்டுக. முதல்ல பொருள் சொல்லும் போதும் சாக்கிராதி அவத்தைகள்னு கூட்டியிருக்காங்க. சாக்கிராதி அவத்தைகளில் சாக்கிரத்தில் ஐந்து அப்படின்னு கூட்டியிருக்காங்க. இதுல வந்து சாக்கிராதி அவத்தைகள் ஐந்து அப்படின்னு கூட்டிக்கணும். சாக்கிராதி அவத்தைகள் ஐந்து சாக்கிரத்தில், சாக்கிர முதலிய அவத்தைகள் ஐந்தும் எங்க நடக்கும்? சாக்கிரவத்தில் வைத்து நடக்கும். நான்கு கனவிலில் நடக்கும், மூன்று சுழுனையில் நடக்கும். அப்படி கொள்ளணும். சுழுனை என்று பாட்டம் இருக்கு, சுளுத்தி உறக்கம். சரி, அப்புறம் தானங்கிறதுக்கு கலாதி தத்துவங்கள் தொழிற்படும் இடங்கள்னு பொருள் சொன்னோம். என்ன முதல்ல கொண்ட பொருள் படி நினைவு இருக்கும். இப்ப தானங்கிறதுக்கு இங்கதான் அஞ்சு அவத்தைகளுமே சொல்றாங்களே கீழே இறங்கி வர்ற மாதிரி. அதனால இங்க தானங்கிறதுக்கு புருவநடு, கண்டம், இதயம் அப்படின்னு எல்லா தானத்தையும் கொள்ளலாம். உந்துதல்னா செலுத்துதல்னு பொருள் பார்த்தோம் முதல்ல சொன்ன உரைப்படி. ஏன்னா சுத்த கருவிகள் செலுத்துங்கருவிகளை பற்றி அங்க சொன்னார்கள், செலுத்துங்கருவிகளின் எண்ணிக்கை சொன்னார்கள். அதனால அங்க சொன்னோம் இங்க உந்துதல்னா பொருந்துதல். நனவு நிலையில் நனவு முதல் உயிர்ப்படங்கள் வரை ஐந்து அவத்தைகளும் பொருந்தும். கனவு நிலையில் கனவு முதல் உயிர்ப்படங்கள் வரை நான்கு அவத்தைகள் பொருந்தும். அந்த மாதிரி உந்துதல்னா பொருந்துதல்னு வச்சுக்கணும். இவை நான்கு செய்யலானும் மேல் ஐந்தவத்தை என்றவற்றின் பெயரும் வகையும் இடமும் அவற்றது இயல்பும் இவை என்பது கூறப்பட்டது. பாத்தீங்களா, இதான் எல்லா பொருளும் சொன்ன பிறகு தொகுத்து சொல்லுதல். இதெல்லாம் வந்து நூலை வந்து ஆழ்ந்து அதுல தோய்ந்த புலமை நலம் வாய்ந்த அருளாளர்களால் தான் உழைக்க முடியும். இதுவரை பார்த்த நான்கு செய்யுள்கள், இப்ப பார்த்த செய்யுள், இதற்கு முன்னால மத்தியாலவத்தை பற்றி சொல்கின்ற செய்யுள், அதற்கு முன்னாடி கீழாலவத்தை பற்றி சொல்கின்ற செய்யுள், அதற்கு முன்னாடி ஒவ்வொரு அவத்தையிலையும் எத்தனை எத்தனை கருவிகள் இருக்கும் அப்படின்னு சொன்ன செய்யுள், இந்த நான்கு செய்யுள்களையும் என்ன இந்த அதிகரணத்துல இரண்டாவது செய்யுள் தொடங்கி, இது நான்காம் சூத்திரத்துல மூன்றாம் அதிகரணம், இதுல இந்த மூன்றாம் அதிகரணத்துல இரண்டாம் செய்யுள் தொடங்கி இதுவரை பார்த்த செய்யுள் வரைக்கும் நான்கு செய்யுள்கள் உள்ளன. முதல் செய்யுள் அந்த அரசன் வந்து உலாப்பு வந்துவிட்டு மீளவா அரண்மனைக்குள் புகும் பொழுது ஒவ்வொரு தன்னுடைய பரிசனங்கள் அவர்களை வந்து என்ன செய்வாங்க, அமைச்சர் படைத்தலைவர் முதலிய பரிசனங்களை அவரவருக்கு ஒரு இடங்களில் நிறுத்திவிட்டு அந்த புறத்துக்குள் தனியாக நுழைவான அந்த ஓமை சொல்ற பாடல், அதுக்கு அப்புறம் வருத பாடல்ல இருந்து என்ன சொல்லியிருக்கின்றார்கள், ஐந்தவத்தைகளின் பெயரும். அது ரெண்டாம் பாடல தான் சாக்கிரம், கனவு, சூழ்நை, துரியம், துரியாதீதம், அஞ்சவத்தைகளின் பெயரை சொல்லியிருக்காங்க. சாக்கிரம்னு தமிழையும் சொல்றாங்க, அப்புறம் கனவுன்னு சாக்கிரம்னு வடமொழியிலையும் சொல்கின்றார்கள், கனவுன்னு தமிழிலையும் சொல்கின்றார்கள், கலந்து சொல்கின்றார்கள். அஞ்சவத்தைகளின் பெயரை அந்த பாடலில் பார்த்தோம், சாக்கிரம் 35 பாடல்ல ஐந்தவத்தைகளின் பெயரை பார்த்தோம். சரி, அப்புறம் வகை, அடுத்த பாடல்கள் கீழாளவத்தை மத்தியாளவத்தை வகை பார்த்தோம். சரி, அப்புறம் இடம், இடம் வந்து இடமும் பார்த்தோம், அது புருவநடு, கண்டம், தானங்கள், அவற்றது இயல்பு. இயல்புங்கும் போது அது வந்து நம்ம வழக்கமான கீழாளவத்தை மத்தியாளவத்தை எல்லாம் எப்படி நடக்கின்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் யோகாவத்தை பத்தியும் பார்த்தோம், ஞானாவத்தை பத்தியும் பார்த்தோம். யோகாவத்தை மீட்சி உடையது, ஞானாவத்தை மீட்சி இல்லாமல் சிவத்தோடு லைத்து விடுவது. நனவில் நனவு நடக்கும் போது சுத்த கருவிகள் எத்தனை எத்தனை செலுத்துகின்றன, இந்த மாதிரியான செய்திகள் தான் இயல்பு. ஆக எல்லாற்றையும் நாம வந்து பார்த்திருக்கின்றோம் அந்த 4 செய்யுள்ள. இனி அடுத்த பாடல் என்னன்னா, இந்த ஐந்தவத்தைகள் இருக்கின்றனவே, பல வகையான ஐந்தவத்தைகள், சாக்கிரம் முதல் துரியாதீதம் ஈராக உள்ள ஐந்தவத்தைகள், இவற்றுக்கு காரணாவத்தைகள் 3 உள்ளன. இப்போது நான் பார்த்த ஐந்தவத்தைகள் காரியாவத்தைகள், காரணமின்றி காரியம் நிகழாது. ஆகவே இந்த காரியாவத்தைகளுக்கு காரணாவத்தைகள் 3 உள்ளன. என்ன அப்படின்னா, அந்த பாருங்க, இந்த ஆன்மா அப்படியே வந்து சாக்கிரத்திலிருந்து துரியாதீதத்தை நோக்கி போகுது. துரியாதீதத்துக்கு போன உடனே அப்படியே அறியாமையில அழிந்து விடுகின்றது, முழுக்க அறியாமை தான். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே அந்த ஆன்மா அறியாமையில அழிந்து கிடக்கணும், அந்த பழைய நிலைக்கு தான் இது வந்து இறங்கி போகின்றது. அந்த நிலை தான் கேவலாவத்தை என்று சொல்லப்படும். கேவலாவத்தையில வந்து ஆன்மாவுக்கு வந்து சிறிதும் அறிவு விளக்கம் கிடையாது, அறிவு விளக்கம் முற்றிலும் தடைபட்டு இருக்கின்ற நிலை கேவலாவத்தை. ஏன்னா ஆணவ மனத்தில் அப்படி முழுமையாக அழிஞ்சு கிடக்கின்றது ஆன்மா. ஆகவே அதுக்கு இச்சை விளக்கமும் இருக்காது, செயல் விளக்கமும் இருக்காது என்பது நமக்கு தெளிவாக புரியும். ஏன்னா அறிவு விளக்கம் தடைபட்டு விட்டால் அறிவின் வழிதானே இச்சை செயல்கள் வெளிப்படணும், அறிவே முழுக்க தடைபட்டு விட்டது. இந்த கேவலாவத்தை என்பது ஒன்று, ஆன்மா மாத்திரம்தான் இருக்கும், மற்ற எந்த தத்துவங்களும் புவனங்களும் எதுவும் ஆன்மா கூட இருக்காது. ஆன்மா மாத்திரம் இருக்கும்னா ஆணவ மனத்துக்குள்ள அழுந்தி அது இருக்கும். அப்புறம் இறைவன் தான் கருணையோடு இந்த உயிர்களுக்கு வந்து, ஏன்னா அறிவே தடைபட்டிருக்கிறதுனால உயிர்கள் வந்து இறைவனை பிரார்த்தித்து வேண்ட முடியாது, என்ன இந்த துன்பத்திலிருந்து விடுவித்தருளும்னு கேட்க முடியாது. ஏன்னா ஆணவ மூலம் மறைத்திருப்பது அறிவை. அப்போ உயிர் கேட்க இயலாத நிலையிலே உயிர்கள் இருந்தாலும் கூட இறைவன் வந்து பரம கருணையோடு, அதான் பரங்கருணை தடங்கடல் திருவாசகம் போட்டுக்கின்றதுன்னா, இந்த சித்தாந்த ஞானம் அவர்களுக்கு சித்தித்திருப்பதனாலே, அந்த ஞான வாசகமாக இருந்ததனாலே இறைவனுடைய அந்த உண்மையான கருணையினை உணர்ந்து போட்டுக்கின்றார். பரங்கருணை தடங்கடல் என்று போட்டுக்கின்றார். கருணை கடல் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கின்றோம். அந்த கருணைக்கும் ஒரு அடை, கடலுக்கும் ஒரு அடை. கருணை எப்படிப்பட்ட கருணை? பரங்கருணை. அந்த பரங்கருணை எப்படிப்பட்ட கடலா இருக்கு? தடங்கடலாக இருக்கு, பெருங்கடலாக. தடங்கடல் என்பது பெருங்கடல், மேலான கருணை ஒரு பெருங்கடலாக விளங்கினால் எப்படி இருக்கும்? அதுதான் சிவபெருமான் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே ஆன்மாக்களை தாமாகவே வந்து அவன் ஆன்மாக்களை படிமுறையிலே அவை உயர்த்தக்கனவாக இருப்பதனாலே அவற்றுக்கு தத்துவங்கள் புவனங்கள் எல்லாவற்றையும் கூட்டுவித்து சகலாவத்தைக்கு அந்த ஆன்மாவை கொண்டு வருகின்றார். அப்படி இறைவன் அருளாலே தத்துவ புவனங்களை உயிர்கள் பெறும்பொழுது சகலாவத்தை எழுதுகின்றன. சகலாவத்தையிலே அவை நெறிப்படி ஒழுகி ஞானத்தை பெற்று மும்மலங்களும் நீங்கப்பட்ட நிலையிலே அந்த உயிர்கள் சுத்தாவத்தையினை அடைகின்றன. ஆகையினாலே துரியாதீதம் என்ற உயிர்ப்படங்களவத்தை காரணவத்தை ஆகிய கேவலாவத்தையினை நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. அப்புறம் சகலத்திலேயே வந்து 5 அவத்தைகளை அடைகிறோம். மத்தியாளவத்தை நனவில் நனவு இல்லையா, அதாவது சாக்கிரத்தில், சாக்கிரத்திலேயே 5 அவத்தைகளை அடைகின்றோம். சாக்கிரத்தில் சாக்கிரம், சாக்கிரத்தில் சொப்பனம்னு இது வந்து நம்ம சகலாவத்தில் இருக்கின்றோம் என்பதனை நமக்கு உணர்த்துகின்றது. சகலாவத்தில் இருந்து கொண்டுதான் நாம் இப்படி 5 அவத்தைகளை அடைகின்றோம். மத்தியானவத்தை என்று சொல்லக்கூடிய அஞ்சவத்தைகள் அடைகின்றோம் என்று இந்த மத்தியானவத்தையானது அதற்கு காரணமான சகலாவத்தையினை உணர்த்தி நிற்கின்றது. அப்புறம் நின்மல ஐந்தவத்தைகள், ஞானவத்தைகள், நின்மல நனவு, நின்மல கனவு முதலிய இந்த நின்மல ஞானவத்தைகள் இருக்கின்றனவே, அது சுத்தாவத்தைக்கு இந்த ஆன்மா வந்துவிட்டது என்று சுத்தாவத்தை ஆகிய காரணவத்தையினை உணர்த்தி நிற்கின்றது. இது பற்றி நான் உண்மை அதிகாரத்தில் விரிவாக சொல்லப்படும், இங்க வந்து தொகுத்து சொல்கின்றார்கள். ஆகவே மூன்றவத்தைகள் எவை என்று சொன்னால், கேவல சகல சுத்தம் என்று மூன்றவத்தை ஆன்மா மேபுவன், கேவலம் தன் உண்மை, மெய்பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனான், மலங்கள் எல்லாம் ஓவின போது சுத்தம் உடையன், உற்பவம் துடைத்தே என்று அருமையாக இந்த பாடல் தெரிவிக்கின்றது. இதற்கு பதவுரை பார்க்கலாம். ஆன்மா கேவல சகல சுத்தம் என்று மூன்று அவத்தை மேபுவன், ஆன்மா ஆன்மாவானவன் அவ்வாறு நிகழும் காரிய அவத்தைகளை உறுதற்கு காரணமாக என்ன, இதுவரை பார்த்த அவத்தைகள் காரிய அவத்தைகள், சாக்கிரம் முதலிய ஐந்தவத்தைகள், அந்த அவத்தைகளை அடைவதற்கு காரணமாக இருக்கின்ற மூன்று அவத்தைகள் அதுதான் குறிப்பிடுகின்றார். கேவலம் சகலம் சுத்தம் என மூன்று அவத்தை எய்துவன், காரியவத்தைகளை உறுதுவதற்கு காரணமாக கேவலம் சகலம் சுத்தம் என மூன்று அவத்தை எய்துவன், கேவலம் தன் உண்மை அவற்றுள் கேவலமாவது. ஐயா, கேவலம் சகலம் சுத்தம்னு மூன்று காரணவத்தைகள் சொன்னார்களே, அவற்றுள் கேவலத்தையாவது எப்படிப்பட்டது என்றால், தன் இச்சாஞான கிரியைகளின் நிகழ்ச்சி சிறிதும் இன்றி தான் மாத்திரையே உளனாதலாம், தான் தன் உண்மை என்றார்கள். கேவலம் தன் உண்மை, தன் உண்மைனா என்ன, தான் மட்டும் இருத்தல். எப்படி, அதான் அடைப்புக்குறிக்குள் கொடுத்துட்டாங்க, தான் மட்டும் அப்படி தன் உணர்வோடு இருத்தலா, இல்ல உணர்வு தடைபட்டு விட்டது. இச்சை ஞானம் கிரியை, அதாவது அறிவு விருப்பம் செயல், எதுவும் விளக்கம் இல்லை. அறிவு விருப்பம் செயல் ஆகிய மூன்றும் தடைபட்டு ஏதோ ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற நிலையில ஆன்மா மட்டும் இருத்தல் தான் கேவல நிலை. அப்ப இங்க ஆணவமனம் இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, ஆன்மா இருக்கிறது, ஆனால் அறிவிச்சை செயல்கள் தடைபட்டு இருக்கின்றன. அப்ப அந்த அறிவிச்சை செயல்களை தடுத்து நிற்கக்கூடிய ஆணவமனம் அங்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதுதான் கேவலாவத்தை. தன் உண்மைனா தான் மட்டுமாக இருத்தல், தத்துவ குணங்களோடு சேராமல் தான் மட்டுமாக இருத்தல். சரி, அப்புறம் சகலாவத்தை என்ன சொல்றாங்க, மெய்பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனா, மெய்பொறிகள் அதாவது மெய் என்பது உடம்பு, பின்பு தனுகரணாதியோடும் முதல்வன் கூட்ட கூடி அவை ஒரு குடை விளங்கும் அவதரத்திலே சகலனா. ஆமா, இப்படி ஆணவ மனத்தில் அழுந்தி கிடந்த ஆன்மாவுக்கு தனுகரண புவன போகங்களை முதல்வன் கூட்டி வைக்கின்றான். அவன் கூட்டி வைக்க இந்த ஆன்மா அவற்றோடு கூடுகின்றது, கூடி அவை ஒரு குடை விளங்குகின்றது. எவை, முன்பு கேவலத்திலே தடைபட்டு கிடந்த அறிவிச்சை செயல்கள் இப்ப விளக்க முருகின்றன. முழுமையா விளக்க முரல, ஒரு புடை ஒரு பகுதி தான், ஒரு புடைனா பகுதி, ஒரு பகுதி ஏகதேசமாக சிற்றறிவு என்ற முறையிலே விளக்கமடைகின்றது. அந்த நிலை சகலாவது. அவதரம்னா அந்த சமயம் அந்த சந்தர்ப்பம், அப்படி தனுகரணாதிகளோடு கூடியுள்ள சந்தர்ப்பத்தில் ஆன்மா சகலாவத்தை எய்துவிட்டான்.